الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين إمام المجاهدين حبيب رب العالمين وعلى آله وصحبه أجمعين ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين على وركار العالم نهرت كان بالن ماهيا الله سبحانه وتعالى بن الله بيرال آرم نمسيهن دين وهل أنيتم الله ورون التوريتان دين அவன் ஆரம்பம் முடிவு இல்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், நித்திய ஜீவன், சர்வசக்தியும் அவனுக்கே உரியது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழிமுறையின் பிரகாரம் உலகிலே வாழக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்பணிந்து நடந்து கொள்ளும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றிலிருந்து தூர ஒதுங்கி விலகி வாழும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பொழுக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட அருட்கொடைகளை நமக்கெல்லாம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்து வைத்திருக்கிறார். நாம் அன்றாடம் விதம் விதமான வித்தியாசம் வித்தியாசமான அல்லாஹுவின் அருட்கொடைகளை நமது உடம்புக்குள்ளேயும் உடம்புக்கு வெளியேயும் நமக்கு நாம் வாழக்கூடிய இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளில் சில இருக்கின்றன, அவை எமக்கு இன்றியமையாதவை. அவை இல்லை என்றால் நமக்கு எதுவும் நடக்காது, நாம் இயங்க மாட்டோம் என்ற நிலைக்கு வந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படியான நேமத்துகளுள் ஒன்றுதான் நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது. இந்த நேமத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நேமத். அதனை பணத்தினால் வேறு வகையில் மதிப்பிடவும் முடியாது, அதற்கு அதனை போன்று ஒரு உதாரணத்தை காட்டவும் முடியாது. உவமானம் உவமேயும் மற்றதுதான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கை, தேக ஆரோக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள்,
இன்ன ஸிஹ்ஹத வல் ஃபராஹ நிஅமத்தான்.
தேக ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் இரண்டும் நேமத்துகள் என்று சொல்லி வைத்தார்கள். ஒரு மனிதன் உடம்பிலே ஆரோக்கியத்தோடு அவனை அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான். அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த விதமான நோயும் நொம்பலமும் இல்லாமல் சுகதேகியாக வாழ்கிறான். கட்டுமஸ்தான உடம்பு, ஆஜானு பாகுவாக காட்சியளிக்கிறான். அவனுடைய அந்த உடம்பிலே தெம்பு, சுறுசுறுப்பு, உற்சாகம், துடிப்பு, ஒரு உயிர்ப்புள்ள துடிப்பு மிக்க மனிதனாக அல்லாஹு தஆலா அவனை உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேமத் அது. அதே போன்றுதான் நபி அவர்கள் அடுத்ததையும் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வான நேரம், ஓய்வு நேரம், இதுவும் மற்றொரு வகையிலே நேமத் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிரியமானவர்களே, இப்படி அல்லாஹ் நம்மில் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த அபரிமிதமான ஆரோக்கியம் என்ற அருட்கொடை இருக்கிறது. இந்த அனுக்கிரகத்தை பற்றி, அதனுடைய பெருமையை பற்றி, அதனுடைய அருமை பெருமையை பற்றி
எவரிடத்திலே இந்த நியமத்தை அல்லாஹு தஆலா குறைத்து வைத்திருக்கிறானோ அவரிடத்திலே கேட்டு பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். சில மக்கள் சதாவும் நோயுடன் இருப்பார்கள், சிலர் படுத்த படுக்கையில் இருப்பார்கள், சிலர் நடமாடினாலும் அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அல்லது இரவிலும் பகலிலும் மாத்திரைகளும் மருந்துகளும் கையுடனேயே இருக்க வேண்டும். இப்படியானவர்களிடத்திலே அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்வார்கள். இந்த நியமத்தை அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா குறைத்து குன்றி வைத்திருப்பதற்கு நாம் அவற்றை அவர்களிடத்திலிருந்து படித்துக் கொள்வதற்கு. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு கட்டங்களிலே இந்த நியமத்துக்கு மக்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பகுதி. மற்றது இந்த நியமத்தை மக்கள் சரியாக அனுபவிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு பகுதி. இரண்டையும் நபி அவர்கள் தனது வாழ்க்கையிலே முன்மாதிரியாக சொல்லாலும் செயலாலும் காட்டியிருக்கிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய இந்த நியமத்தை நாம் சரியாக பிரயோகிப்பது அனுபவிப்பது என்பது ஒரு முக்கியமான அம்சம். அதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது வேறொரு விடயம். நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை, இதனை சரியாக அனுபவிப்பது என்பது என்னுடைய கையிலும் உங்களுடைய கையிலும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் போய் அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் கேட்க வேண்டியது எது என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் அதனை கொண்டு துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். அல்லிம்னி ஷைஅன் அதுஊ பிஹி, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், சலில்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றார்கள். பிறிதொரு கட்டத்திலே நபி அவர்களிடத்திலே போய் அதே மனிதர் நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே கேள்வியை கேட்ட போது சொன்னார்கள், இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், சலில்லாஹல் ஆஃபியத்து ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இம்மையிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது ஒன்றுதான், நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சுகமாக வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இம்மையில் மட்டுமல்ல இந்த ஆரோக்கியம், நமக்கு மறுமையிலும் ஆரோக்கியம் தேவை. நம்முடைய உடம்பு இருக்கின்றது, இந்த உடம்பில் ஆரோக்கியம் இல்லை என்றால் நாம் எதனை செய்யலாம்? உண்ண முடியுமா? நினைத்தவாறு பருக முடியுமா? விரும்பியவாறு ஊசலாட முடியுமா? விரும்பியவாறு பயணம் செய்ய முடியுமா? நாம் விரும்பியவாறு எல்லாவற்றுக்கும் ஒரு தடை, எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு. நம்முடைய பயணத்துக்கு ஒரு கட்டுப்பாடு, நம்முடைய நடைமுறைக்கு ஒரு கட்டுப்பாடு, நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செய்து கொள்வதற்கு நமக்கென இன்னும் ஒரு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் தேவை. சகோதரர்களே, மொத்தத்திலே நம்முடைய காரியங்களை சுயமாக உரிய நேரத்திலே நம்முடைய தேவைக்கேற்ற போல் விருப்பத்துக்குட்பட்டு செய்து கொள்வதற்கு நமக்கு உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தாக வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று நாம் பாலிய பருவத்திலே படித்தது நமக்கு ஞாபகத்திலே இருக்கிறது. அதாவது சுவர் வேண்டும் சித்திரம் வரைவதற்கு. சுவரே இல்லை, சுவரே கிடையாது, எங்கு போய் சித்திரத்தை வரைவது? உடம்பு இருக்கின்றது, உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை, எப்படி சுயமாக நடமாடலாம்? எப்படி சுயமாக இடத்துக்கு செல்லலாம்? எப்படி சுயமாக தன்னுடைய வேலைகளை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், நிறைவேற்றிக் கொள்ளலாம்? எனவே அன்பர்களே, சகோதரர்களே, எமக்கு மிக மிக அவசியமான ஒரு நியமத். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலும் இதனை கேட்க வேண்டும், மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் இதனை கேட்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். வேற ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொல்லும் போது ஆரோக்கியத்தை விட அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்று அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படவில்லை என்று சொன்னார்கள். நாம் கேட்க வேண்டிய துஆக்களுள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய ஒன்றுதான் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுகதேகியாக வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று இதுவும் நாம் சிறுவர்களாக இருக்கும் போது பள்ளிக்கூடங்களிலே நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு போதித்து தந்தது. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் உண்மை நல்லடியார்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நேமத். நாம் அதனை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேமத்தை தொடர்ந்து அல்லாஹு தஆலா வைக்க வேண்டும். நோய் நொம்பலம் இவற்றிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மோடு இருப்பவர்களையும் பாதுகாக்க வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இது நாம் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றுக்கான காரணிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நோயற்ற முறையிலே வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, சுகத்தோடு நீடித்து நீண்ட நாள் வாழ்வதற்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொள்வது, ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை நொம்பலங்களை உண்டாக்கக்கூடிய, மனிதனை நோஞ்சானாக ஆக்கிவிடக்கூடிய, மனிதனை சதாரம் நோய்க்குட்பட்டவனாக ஆக்கிவிடக்கூடிய எதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கையாளக்கூடாது, உண்ணக்கூடாது, பழகக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது, அனுபவிக்க கூடாது. அன்பர்களே, சகோதரர்களே, இதிலும் நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நேமத்தை நாம் பேணுகிறோம், இந்த இந்த அனுக்கிரகத்தை நாம் சரியாக உரிய முறையிலே சரிவர பயன்படுத்துகிறோம். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்களை பார்ப்பீர்கள் என்றால் மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அவன் உட்கொள்வதை தடை செய்து வைத்திருப்பதை பார்ப்பதிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய உடம்புகளின் ஆரோக்கியத்தில் எவ்வளவு கரிசனை செலுத்துபவனாக இருக்கிறான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் பற்றி பேசுகின்ற அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஒரு கட்டத்திலே இப்படி சொன்னான், மக்களுக்கு நல்லவற்றை ஹலாலாக ஆக்கி கொடுக்கிறார்கள், தீங்கு செய்யக்கூடியவற்றை தீயனவற்றை அவர்களுக்கு ஹராமாக ஆக்கி விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிபத்து பேசுகின்றான் அல்லாஹு தஆலா. நல்லவற்றை மக்களுக்கு அனுபவிக்க, நல்லவற்றை புசிக்க, நல்லவற்றை குடிக்க, நல்லவற்றை உட்கொள்ள, நல்லவற்றை உடம்புக்குள் உள்ளடக்க, நல்லவற்றை அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி இருக்கின்ற அதே வேளை ஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக மக்களின் ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய, மக்களின் உடல் நிலையின் ஆரோக்கியத்தை சிதைக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தீயவை என்று அவற்றை நீங்கள் உட்கொள்ள கூடாது, உள்ளெடுக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறார். உஹில்லலகுமு தய்யிபாத் யஸ்அலூனக மாதா உஹில்லலஹும், தமக்கு நபியிடத்திலே அல்லாஹு தஆலாவுடைய மனிதர்கள் கேட்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய அடியார்கள் நபி அவர்களிடத்திலே போய் கேட்கும் போது தமக்கு உட்கொள்வதற்கு அனுபவிப்பதற்கு எது ஹலால் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லும்படி சொன்னான் நபி அவர்களுக்கு, உஹில்லலக்கும் தய்யிபாத், உங்களுக்கு நல்லவை ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்களுக்கு கூறுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹு தஆலாவுடைய ஹலால் ஹராம் பற்றிய போதனைகளை படிக்கின்ற போது இந்த ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இதனால்தான் இஸ்லாம் நம்முடைய உடம்பின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எதனையும் நாம் உள்ளெடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அன்றாடம் ஹலால் ஹராம் பதங்களோடு நிறையவே பின்னி பிணைந்தவன், ஹலாலும் ஹராமும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உதற்களவில் உள்ளது மட்டுமல்ல, அவருடைய உதட்டையும் தாண்டி, உதட்டளவில் மட்டுமல்ல உதட்டையும் தாண்டி உடலுக்குள் உள்ளே இருக்கக்கூடியவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது, உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடியதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உதட்டை தாண்டி உள்ளே செல்லக்கூடியதும் ஹலாலாக இருக்க வேண்டும், உதட்டைக்கு வெளியே இருக்கக்கூடியதும் அவனுக்கு ஹலாலாக இருக்க வேண்டும். அவனுடைய உடம்புக்கு உள்ளே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, உடம்புக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆன்மா மற்றது வெளி வாழ்க்கை. இரண்டிலும் ஒரு மனிதன் தூய்மை பேணுவதற்கு, ஹலாலை பேணுவதற்கு கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். இதுதான் இஸ்லாத்தின் போதனையாகவும் அடிப்படை கடமையாகவும் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்பொழுதும் சதா ஹலால் ஹராம் ஆகவே நீ உழைப்பவனாக மட்டும் இருந்து போராது, தன்னுடைய உழைத்தது ஹலாலாக இருப்பதோடு மட்டுமல்ல உடம்புக்குள் செலுத்தும் போதும் அது ஹலாலாக இருக்க வேண்டும். உலகத்துக்கு வெளியே ஹலாலாக உழைப்பது சம்பாதிப்பது தேடுவது போல உலகத்துக்கு உள்ளே அனுப்பும் போதும் நான் ஹலாலாக சம்பாதித்தது என்பதற்காக வேண்டி எதனையும் உள்ளே அனுப்பலாம் என்பதல்ல, உலகத்துக்குள்ளேயும் ஹலாலை பேண வேண்டி இருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹலால் ஹராம் பற்றிய சித்தாந்தமாக இருக்கிறது. நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டு இதுவும் ஹலாலாகவோ அல்லது ஹராமாகவோ என்று இருக்குமா என்பதையெல்லாம் படிப்பதை விட்டுவிட்டு ஏதோ அது நமக்கு எல்லோரும் செய்கிறார்கள் என்று செய்யக்கூடியதும் நிறைய இருக்கின்றது. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்து சஹாபிகளுடைய காலம் அடுத்து வந்த போது சஹாபிகள் சில மக்களை பார்க்கிறார்கள், அவர்கள் நபி அவர்களோடு இருந்தவர்கள் அல்ல, தாபேகள் என்று படித்திருக்கிறோமே, அவர்களை பார்க்கும் போது சஹாபிகளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம் என்றால், தாபேகள் சில தவறுகளை செய்கிறார்கள், சஹாபிகளோ நபி அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய காலத்திலே அந்த தாபிகள் செய்யக்கூடிய அந்த செயல்களை பெரும் பாவங்களாக கணித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் சில பெற்ற செய்கிறீர்கள், உங்களுடைய பார்வையிலே உரோமத்தை விட சாதாரணமாக உங்களுக்கு அது இருக்கிறது, மயிரை விட உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. சஹாபிகள் தாபிகளை பார்த்து கூறுகிறார்கள், ஆனால் நபி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே நாம் அவற்றை பெரும் பாவங்களாக பார்த்து கொண்டிருந்தோம், உங்களுக்கு இப்பொழுது அது சர்வசாதாரணமாக தெரிகிறது என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டதுண்டு. அவ்வாறு அருமை சகோதரர்களே, நமக்கும் சில விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் ஒரு பெரும் பொருட்டாக பார்ப்பதில்லை. இதுவும் ஹராமாக இருக்குமா என்று கூட நாம் யோசிப்பது இல்லை, இதுவும் ஹலாலாக இருக்குமா என்று கூட நாம் யோசிப்பதும் இல்லை, ஹலாலாக இருக்குமா என்று யோசிப்பதும் இல்லை, ஹராமாக இருக்குமா என்று யோசிப்பதும் இல்லை. எல்லாம் நமக்கு ஒன்றாக சில காரியங்களிலே பின்னிப்பிணைந்து இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய ஹலால் பற்றியும் ஹராம் பற்றியும் நாம் யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனை இந்த வாழ்க்கையை இஸ்லாம் எமக்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் உண்ணக்கூடியது, பருகக்கூடியது, உடம்புக்குள் உள்ள எடுக்கக்கூடியது இது ஹலாலானதாக நல்லதாக மட்டும் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ததற்கு பிறகுதான் உங்களுடைய உடம்புக்குள் அதனை அனுப்ப வேண்டும். அது ஹராமாக இருந்தால் அல்லது சந்தேகத்துக்கிடமானதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வகையில் தான் நாம் இந்த புகை பழக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. புகைத்தல் என்பது இருக்கின்றதே, இதுவும் இந்த ஹலாலையும் ஹராமையும் மக்கள் சர்வசாதாரணமாக அதனை பற்றி கிஞ்சிட்டும் பொருட்படுத்தாமல் செய்யக்கூடிய ஒரு செயலாக ஒரு கர்மமாக ஆக்கி இருக்கிறார்கள். அதனை பற்றி யாரும் பொருட்படுத்துவதும் இல்லை, அதனை பெரிதாக அழட்டிக் கொள்வதும் இல்லை, அதனை பற்றி பேசுவதை கேட்பதற்கும் தயாரில்லை, அதனை பற்றி சொல்லுவதும் அறிவு. அப்படி யாரும் சொன்னால் இது அரசாங்கத்தின் சட்டத்தை அனுசரித்து பேசுகிறார்கள் என்று ஒரு வகையாக அதற்கு கருத்தும் கொடுத்து அப்படியே கதைத்து விட்டும் சென்று விடுவார்கள். இதனையும் நாம் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே ஹலால் ஹராம் என்ற பதங்களோடு அதிகம் பின்னி பிணைந்தவர்கள் என்ற வகையிலே எந்த ஒரு செயலையும் அதனுடைய ஹலாலையும் ஹராமையும் நாம் சரியாக தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு தெளிவான மார்க்கம், எங்கேயும் அதனுடைய மக்களை அது இருட்டில் விட்டு வைக்கவில்லை, எப்பொழுதும் அது மக்களை வெளிச்சத்தில் வைத்திருக்கிறது. லக்கத் தரத்துக்கும் அவர் மஹஜ்ஜத்தில் பயமோ லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக். நபி அவர்கள் நம்மை பார்த்துத்தான் சொன்னார்கள், உங்களை எல்லாம் நான் வெள்ளை வெள்ளையிருந்த வழியிலே விட்டு செல்கிறேன், உங்களை எல்லாம் நான் ஒரு வெள்ளை வெள்ளையிருந்த ஒரு வழியில ஒரு மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவு நேரமும் கூட அதனுடைய பகல் நேரத்தை போன்று இருக்கும். இரவு நேரம் மட்டும் அல்ல, அதனுடைய பகல் நேரத்தை எப்படி நீங்கள் வெளிச்சமானதாக பார்க்கிறீர்களோ அது அப்படி இரவு நேரத்தையும் பகல் நேரத்தையும் போன்று பார்ப்பீர்கள். அவ்வளவுக்கு அதில் பகல் இரவு என்ற வித்தியாசம் இல்லை, எல்லா நேரமும் அது வெளிச்சமாக இருக்கும். அப்படியான ஒரு வெளிநேர்ந்த வழியிலே உங்களை நான் விட்டுச் செல்கிறேன். இப்படியான ஒரு வெளிச்சமான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். நாம் அவனை தேடி அவனுடைய போதனைகளின் சரியை சரியாக நாம் புரிந்து கொள்வதிலே நமக்கு ஏற்பட்டுள்ள மாற்றல், நமக்கு ஏற்பட்டுள்ள தயக்கம், நமக்கு ஏற்பட்டுள்ள அசிரத்தை, நம்மிடத்திலே உள்ள அதற்கான ஆர்வமும் ஈடுபாடும் குறைவாக இருக்கின்றன. அது நம்முடைய பலவீனம், அது நமது பலவீனம். இஸ்லாம் மிக தெளிவானது. அவருடைய அடிப்படைகள் எல்லா காலத்துக்கும் தேவையான முறையிலே சரியாக கோரப்பட்டவை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வகையில் தான் புகைத்தலையும் நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. புகைத்தலின் மூலப்பொருள் என்ன? அந்த டொபேக்கோ, அந்த அந்த புகையிலை தாவரம். புகையிலை தாவரம் என்பது இருக்கின்றது. இது இன்று நேற்றல்ல செவ்விந்தியர்கள் அமெரிக்காவிலே வாழக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே, அன்று அவர்கள் இதனை தம்முடைய ஒரு நேரத்திலே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வருவதற்காக வேண்டி ஒரு இடத்திலே அவர்கள் வைத்து நெருப்பு மூட்டி அதுக்குள் போட்டு அப்படியே இழுத்து முகர்வதற்கு பாவித்த ஒரு தாவரம். இப்படியான ஒரு தாவரம் காலப்போக்கிலே அதனுடைய வளர்ச்சி விரிவடைந்து அதன் மூலமாக சிகரெட்டும் சிகா சுருட்டும் உற்பத்தி செய்யப்படுவதெல்லாம் உலகத்திலே தோன்றியது பெரும் வரலாறு. ஆனால் அந்த டொபேக்கோ என்ற புகையில் இருக்கின்றது, அதற்குள் இருக்கக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. 3,800 மேற்பட்ட இரசாயன பதார்த்தங்கள் அந்த இலையில் இருக்கின்றது. அது வெறும் இலை அல்ல, அந்த புகையிலை வெறும் இலை அல்ல, சுமார் 3,800 மேற்பட்ட நச்சு பதார்த்தங்களை உள்ளடக்கி, இரசாயன பதார்த்தங்களை, நச்சு பதார்த்தம் அல்ல இரசாயன பதார்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு தாவரம். அவற்றில் அதிகமான பதார்த்தங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம் இருக்கின்றது, பயங்கரமான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பதார்த்தம். இன்னும் எத்தனையோ நச்சுத்தன்மை வாய்ந்த பதார்த்தங்கள் அந்த புகையிலைக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. ஆனால் சிகரெட் செய்யப்படும் போது அதனுடைய பதார்த்தங்கள், இரசாயன பதார்த்தங்களின் நியாயமானவை வெளியெடுக்கப்பட்டாலும் இன்னும் கணிசமான தொகை அதற்குள் இருக்கவே செய்கின்றது. இந்த நிலையில் தான் சிகரெட்டும் சிகாரும் வந்து சேருகின்றது, சுருட்டும் வந்து சேருகிறது. பீடிக்கு வேறொரு தாவரம் இருக்கின்றது, அதிலும் இப்படியான நச்சு பொருட்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மொத்தத்தில் இந்த நச்சு இப்பொழுது இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய சிகரெட் இருக்கின்றதே, இந்த சிகரெட்டை செய்வதற்காக வேண்டி இறுதி கட்டத்துக்கு வரக்கூடிய அந்த புகையிலை, அதில் எல்லாமே அவ்வளவு நீக்கப்பட்டாலும் நிக்கோட்டின் கூட இறுதியாக 40% அதற்குள்ளே இருக்கிறது. 1 மில்லிகிராம் நிக்கோட்டினை ஒரு மனிதன் உள்ளே எடுப்பது அவனுடைய உயிரை போக்குவதற்கு அது போதும். இப்படி பயங்கரமான நச்சு பதார்த்தங்கள் அதற்கு உள்ளே இருக்கும் நிலையில் தான் நமக்கு இந்த புகையிலை உற்பத்திகள், சிகரெட்டோ சுருட்டோ வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் இதனை உட்கொள்வதனால் உடனடியாக நம்மை நாமே அழைத்துக் கொள்கிறோம் என்பதற்கு இல்லை, சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மறைமுகமாக, நேரடியாக இல்லாவிட்டாலும் உடனடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிறுக சிறுக நம்மை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். தற்கொலை, ஒரு தற்கொலை உடனடியாக செய்யப்படுவதும் ஒன்றுதான், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யப்படுவதும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். அது உடனடியாக நடைபெறுகிறது, இது சற்று காலம் தாமதித்து நடைபெறுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுகிறது. இரண்டும் மொத்தத்தில் அதுக்கு பெயர் தற்கொலை தான். நம்முடைய உடம்பிலே இப்படியான ஆரோக்கியம் என்ற நேமத்தை நாம் வளர்த்து பேணி பாதுகாக்க கடமைப்பட்டோர் ஏற்கனவே நாம் படித்தது போன்று நாம் என்ன செய்கிறோம்? மாறாக இதனை பாவிப்பதன் மூலம் நம்முடைய உடம்பை நாம் மறுபக்கம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியத்தை நம்மை அறியாமலேயே நாம் தூரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், விரட்டிக் கொண்டிருக்கிறோம், நோயை நாம் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். 15 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய்கள் கொடுத்து நாம் வாங்கக்கூடியது வெறும் புகையிலை அல்ல, அல்லது வெறும் சிகரெட் அல்ல, அல்லது வெறும் பீடி அல்ல, அது ஊதி தள்ளப்பட்டு போய்விடும், ஊதி சாம்பலாகிவிடும். ஆனால் தான் சாம்பலாகின்றேன், தான் உதிர்ந்து சாம்பலாகின்றேன், தான் சாம்பலாகி உதிர்ந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறிவதில்லை, உணர்வதும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, படுபயங்கரமான நச்சுத்தன்மை அதற்குள்ளே இருப்பதனால் இந்த உற்பத்திகளை உள்ளிருப்பவர்கள் பாதிப்பவர்கள் தம்முடைய உடம்பை தம்மை தாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக சுகாதார அமைப்பு, இந்த அமைப்பு இந்த உற்பத்திகள் ஏற்படுத்தக்கூடிய படுபயங்கரமான நோய்கள் பற்றி ஒரு பெரும் பட்டியலை தந்திருக்கிறது. அந்த பட்டியலை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினால் இது ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான நோய்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக இலகுவாக இருக்கும். படுபயங்கரமான நோய்கள் இவற்றின் ஊடாக வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சுமார் 25 வகையான நோய்கள் இந்த சிகரெட் சுருட்டு வீடுகளினால் ஏற்படுகின்றன, நேரடியாக ஏற்படுகின்றன, மறைமுகமாக ஏற்படுகின்றன. உதட்டு புற்றுநோய், புற்றுநோய் என்பது பல வகைகளில் இன்று வந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு உதட்டிலே, சிலருக்கு குடலிலே, சிலருக்கு மூளையிலே புற்றுநோய், மூளை புற்றுநோய், உதட்டு புற்றுநோய், பல்லிலே புற்றுநோய், முரசிலே புற்றுநோய், இப்படியான புற்றுநோய்கள் எல்லாம் இவற்றின் காரணமாக இந்த உற்பத்திகள் பாவிப்பதன் மூலமாக வருகின்றன. தொண்டை புற்றுநோய், வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சுவாசப்பை குழாய் அழற்சி, இருதய நோய், இருதய நோய்கள் நிறைய ஏற்படுகின்றன. இரத்த குழாய்களில் குருதி உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல், உணவு குழாய் புற்றுநோய், இறைப்பையிலே புண்ணப்படுதல், மூத்திரப்பை வீங்குதல், மூத்திரப்பையில் புற்றுநோய் ஏற்படுதல், சிறுநீரகம் அதில் புற்றுநோய் ஏற்படுகின்றது, மாரடைப்பு, ஆண்மை குறைதல், குருதி குழாய்கள் சிதைவடைதல், உயர் குருதி அழுத்தம் என புகை பழக்கம் உண்டு பண்ணக்கூடிய நோய்களின் பட்டியல் சீன பெருஞ்சுவர் போன்று நீண்டு செல்லக்கூடிய ஒரு பட்டியல். இது மட்டுமல்ல சகோதரர்களே, இயற்கையாகவே நமக்கு பசி உணர்வு இருக்கும், அந்த பசி உணர்வு காலப்போக்கில் இல்லாமல் போய்விடும். மட்டுமல்ல உணவின் மீதான ஆசை குன்றி போய்விடும், இருதயம் காலப்போக்கில் பலவீனம் அடைந்துவிடும், உடற்பலம் குன்றி போகும், பற்களில் மஞ்சள் ஏற்படும், மஞ்சள் நிறமாக பற்களாகி போகும், சமீபாட்டு கஷ்டம் ஏற்படும், உணவு அதாவது இதய துடிப்பில் ஒழுங்கீனம் ஏற்பட்டுவிடும், உதடு கருமை அடையும், முகத்திலே சுருக்கம் ஏற்பட்டு போகும், பற்கள் அழுக்கடையும், சுவாசம் கஷ்டமாக ஆகும், நுகர்ச்சி புலன் குன்றி போகும், பார்வையில் பலவீனம் ஏற்படும், உடம்பில் அசாதாரண அலுப்பு தட்டும், உடல் வளர்ச்சி தடைபடும், விவேகத்தரம் குறைந்து போகும். பெண்கள் இந்த புகையிலை பழக்கத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய கருவுக்கும் அது பாதிப்பு, ஆளுமை இல்லாமல் போகும் என பல்வேறுபட்ட நோய்கள், ஏகப்பட்ட நோய்கள், ஒன்று இரண்டல்ல, ஏகப்பட்ட நோய்கள் சிகரெட் சுருட்டு வீதி பிரியர்களுக்கு வருகின்றன. இந்த புகைஞர்களுக்கு இவையெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துவிடக்கூடிய நோய்கள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் தன்னுடைய அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி பார்க்கையிலே இந்த புகை பழக்கம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எந்த வகையிலும் ஒத்துப்போகக்கூடியது ஒன்று அன்று. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் பகைவரமான அதனை பார்ப்பதை விட்டு அதனை எந்த வகையிலும் நமக்கு துணை செய்யக்கூடிய ஒன்றாக பார்ப்பதற்கு கட்டோடு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது.